நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் பூரணி முருகானந்தம் அவர்களே.
வணக்கம் செல்வி.
கோவிட்-19 கொரோனா முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம், ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பு, ஏன் இவ்வளவு மரணங்கள் என்று சொல்லுங்களேன்.
கோவிட்-19 வந்து ஒரு ஹைலி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், ரெஸ்பிரட்டரி டிசீஸ். இதின் பிரத்யேகமான தன்மை என்னன்னு சொன்னா, மற்ற வைரஸுகளை விட இது இலகுவாக ஏரையும் பீடிக்கும். இந்த வைரஸால வர தாக்கம் நுரையீரலாக இருந்தாலும் வேற வேற உடம்பின் பாகங்களும் தாக்குதல் அடையக்கூடும். அப்ப முதியோர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா, முதியவர்கள் வந்து வயசு போகும் பொழுது அவர்கள் பலவிதமான வருத்தங்களும் கூடிக்கொண்டு போகும். அவர்களுக்கு பொதுவாக பிளட் ப்ரெஷர் பிரச்சனைகள் இருக்கும், அவருக்கு முந்தி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், அல்லது சுவாசப்பாய் சம்பந்தமான வியாதிகள் இருக்கலாம், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்கள் ப்ராப்ளம், அப்படி பலவிதமான வருத்தங்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடும். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நுரையீரலில் கடுமையாக தாக்கம் ஏற்படும் பொழுது அவர்களினது மிச்ச உடம்பின் உடல் உறுப்புகளும் பாதிப்படையக்கூடிய நிலையில் அவர்களுக்கு பொதுவாக தாங்குற சக்தி இல்லாமல் இருக்கக்கூடும். அதனால் தான் அவர்களின் நார்மலாக இருக்கிற இளையம் சமுதாயத்தினரை விட மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு காரணம், அவர்களுக்கு ஏற்கனவே பலவிதமான வருத்தங்களும் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில். இன்னொரு முக்கியமான வருத்தம் டயபெட்டிஸ். எல்லா வருத்தங்களையும் அவர்கள் வச்சிருக்கிறதால இப்படி ஒரு சின்ன வியாதி வரைக்குள்ளையும் அவைகளால தாங்க முடியாம போகுது.
சரி, இந்த கொரோனா தொற்று இதனால் அவர்களுக்கு தொற்று ஏற்படுகிறது. அது தவிர முதியோர் இல்லங்களில் உள்ளவர்கள் தற்சமயம் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் எதிர்கொள்ளும் மற்ற பிரச்சனைகள் என்ன?
கொரோனா வருவதால ஒரு விதமான பிரச்சனை என்று சொன்னா, அந்த கொரோனாவை நாங்கள் அவர்களுக்கு வர விடாமல் பண்ணோணுமென்று இந்த நாங்கள் அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்களால அவர்களுக்கு பலவிதமான தாக்கங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. உதாரணமாக முதியோர் இல்லங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு விசிட்டர்ஸ் வந்து குறைவு, விசிட்டர்ஸ் அலோவ் பண்றது வந்து தடுக்கிறார்கள். நல்ல காரணத்துக்காகத்தான், என்ற பலவிதமானவர்களும் வந்து புழங்கும் பொழுது அந்த கோவிட்-19 வருத்தம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடும். அதை தடுக்கிறதுக்காக நல்ல காரணத்துக்காகத்தான் அந்த விசிட்டர்ஸை வரவிடாமல் மறிக்கிறார்கள். ஆனால் இந்த வயது முதிர்ந்தவர்கள் முதியோர் இல்லங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், அவர்கள் வாழ்வதே ஒரு விதத்தில் அந்த ஒரு ஒரு விசிட்டர்ஸ் அந்த தங்களோட குடும்பத்தை பார்க்கிற அந்த ஒரு நாளுக்காகத்தான். அவர்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த மனத்தாக்கங்கள் ஏற்படுகிறது. அது ஒரு கிழமை ரெண்டு கிழமை என்று சொன்னால் ஓகே, அது முடிய வருவினம் என்று சொல்லி பார்த்தோன் இருக்கணும். இது ஒரு முடிவில்லாத ஒரு தொடர்ந்த பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறதால அவர்கள் பலவிதமான மனத்தாக்கங்களுக்கும் உள்ளாகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். தவிர இப்ப தியோர்னல் இல்லங்களில் இருந்தால் என்ன, அல்லது வெளியில இருந்தால் என்ன, அவர்கள் வந்து இப்ப முந்தி செய்யற மாதிரி எக்ஸசைஸ் அதுகள் ஒன்றும் செய்யறது குறைவு. முந்தி நல்ல சூழ்நிலை இருக்கும் பொழுது முதியோர் இல்லங்களில் இருந்தும் முதியவர்களை பஸ் ட்ரிப் அப்படி என்று கூட்டிக் கொண்டு வெளியில எல்லாம் போவார்கள். இப்ப அதுகள் எல்லாம் வலும் குறைவு. ஏனென்றால் இந்த கோவிட்-19 இருந்து அவர்களை பாதுகாக்க வேணும் என்ற காரணத்துக்காக. அதுவும் ஒரு எக்ஸசைஸ் இல்லை, மற்றது சோஷியலைசேஷன் இல்லை. ஈவன் முதியோர் இல்லங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்களை பொதுவாக இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டினம் முந்தி வந்து மோஸ்ட்லி அவர்கள் அறைகளுக்குள்ளே இருப்பார்கள். அப்ப அவர்கள் வெளியில கூட வராமல் இருக்கும் பொழுது அந்த எக்ஸசைஸுகள், ஆக்களை பார்த்து கதைக்கிறதுகள் எல்லாம் குறைஞ்சு போகிறது. இதை தவிர சமூகத்தில உள்ள முதியவர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் டாக்டர்ஸ் கிட்ட போறது குறைஞ்சிருக்கும். அப்ப அவர்கள் தங்களோட வருத்தங்களையோ மருந்துகளையோ சரியாக போடாமல் இருக்கிறது, அப்படி பலவிதமான தாக்கங்களும் முதியவர்களுக்கு ஏற்படுகிறது.
இப்போ விசிட்டர்ஸ் போய் பார்க்க முடியாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தாலும், காணொளி மூலமாக ஜூம் அப்படியான தொழில்நுட்பம் மூலமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா?
நிச்சயமாக இருக்கும். இப்ப வந்து ஈவன் மெடிக்கல் வசதிகளை செய்யறதுக்கே நாங்கள் டெலிஹெல்த் சொல்லி நாங்கள் செய்யற நாங்கள். இப்ப லாஸ்ட் வீக்கும் நான் ஒரு முதியவருடன், நான் ஒரு முதியோர் இல்லத்தில் உள்ளவருடன் டெலிஹெல்த் சொல்லி முயற்சி செய்த நாங்கள். பொதுவாக முதியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த டெக்னாலஜி பெரிய பரிச்சயமானதல்ல. சில பேர் வடிவா பாவிப்பினம் முதியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பெருசாக காது கேட்காமல் இருந்தால் அல்லது கண் தெரியாமல் இருந்தால் அல்லது இந்த டெக்னாலஜி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்தால் அவர்களுக்கு அதை அறிந்து அதன் மூலமான பெனிஃபிட் எடுக்கிறது குறைவாக இருக்கும். இளைஞர்களை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அது ஒரு ஒரு நல்ல விஷயம், ஜூம் டெக்னாலஜி அதுகள் பாவிக்கிறது. ஆனால் அது மட்டும் ஒரு முழுதான ஒரு தீர்வென்று சொல்ல முடியாது, ஸ்பெஷலி இந்த முதியவர்களை பொறுத்தவரையில்.
கடந்த மாத ஆரம்பத்தில் ஏஜ் கேர் ராயல் கமிஷன் ஏஜ் கேர் அண்ட் கோவிட் 19 என்ற தலைப்பில் சிறப்பு அறிக்கை ஒன்றை அரசிற்கு சமர்ப்பித்துள்ளது. அதில் 6 பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
பரிந்துரைகள் வந்து நாங்கள் கதைச்ச விஷயங்கள், கதைச்ச பிரச்சனைகளின் சார்பாகத்தான் அந்த பரிந்துரைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டை வாசிக்கேக்க நியூ மார்ச் ஹவுஸில் நடந்த விஷயங்கள், டொரத்தி ஹெண்டர்சன் லாட்ஜில் நடந்த விஷயங்கள், விக்டோரியன் சிங் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் இதைவிட பெட்டராக என்ன மாதிரி எங்களோட முதிய சமுதாயத்துக்கு சரியான ஹெல்த் சிஸ்டத்தை நாங்கள் கொடுக்க முடியும் என்று அதை வச்சு தான் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டை தயாரிச்சிருக்கிறார்கள். ஒரு நல்ல ரிப்போர்ட் என்னென்று சொன்னால், நீங்கள் இப்போ இந்த இதே விதத்தில் ஆராய்ஞ்சா இப்போ கோவிட் எக்ஸ்போஷரை குறைக்கிறதுக்காக நாங்கள் விசிட்டேஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதை நாங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த விசிட்டேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதால அங்கே இருக்கிற ஸ்டாஃபின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூடுது. அவையால் முந்தி விசிட்டர்ஸ் போயிக்க பிள்ளைகள் போகிக்க பிள்ளைகள் கன விஷயம் செய்வினம், பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு தீர்த்தி விடுவினம், அவைகளுக்கு சோஷியலைஸ் பண்ணுவினம், அவைகள சந்தோஷமா வச்சிருப்பினம். அதையெல்லாம் செய்யறதுக்கு இப்ப பிள்ளைகள் அங்க விசிட் பண்ண இல்லாத. அப்ப ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த நர்சிங் ஹோம் ஏஜ் கேர் ஹோம்ல வந்து ஸ்டாஃபிங் லெவல வந்து அடிக்குவேட்டா வச்சிருக்க வேணும். அது ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன். மற்றது அதே மாதிரி நம்ம மாதிரி அவர்களுக்கு எக்ஸசைஸ் இல்லை, எக்ஸசைஸ் குறையுது. அப்ப எக்ஸசைஸ கொடுக்கறதுக்குரிய வசதிகளை செய்விக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசியோதெரபிஸ்ட் அவைலபிலிட்டியை கூட்டி அவர்கள் இப்போ ரூமுக்குள்ளேயே எக்ஸசைஸ் செய்யக்கூடிய மாதிரி அந்த வசதியை செய்து கொடுக்க வேணும். மற்றது நாங்கள் கச்சனாங்கள் இப்போ மன தாக்கங்கள் நிறைய ஏற்படுது. அப்ப மென்டல் ஹெல்த் பர்சனல் முதியவர்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும்னு அதுவும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ல போட்டிருக்கணும். அதை தவிர முதியோர் நிலையங்கள்ல இருந்து என்னென்று நாங்கள் கோவிட் வராம பாதுகாக்கிறது என்றது அதில் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அது அவைலபிளா வச்சிருக்கிறது. மற்றது இருந்தா மட்டும் காணாத அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ப்ராப்பரா வேயா பண்ண அவைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேணும். முதியோர் நலங்கள்லயே ஒரு சாம்பியன் ஒரால கண்டுபிடிச்சு அவைகளுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த என்ன மாதிரி ப்ராப்பராக இந்த எக்யூப்மெண்ட்ஸை போடுறதுண்டு, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸை போடுறதுண்டு சொல்லி கொடுக்க வேணும். அதை தவிர இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இவைகளுக்கு கான்டாக்டில் கம்யூனிகேஷனில் எஜுகேஷன் கொடுத்தபடி இருக்க வேணும். அதுவும் ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸாக அவைகள் வச்சிருக்கணும். கோவிட் ஒரு வந்ததுன்னு சொன்னால், ஒரு ரெசிடென்ட்டுக்கு வந்ததுன்னு சொன்னால் அவர்களை நாங்கள் இங்கே எப்படி மேனேஜ் பண்ணுறது, இப்போ நாங்கள் நர்சிங் ஹோமில் வச்சிருந்தே மேனேஜ் பண்ணுறதா அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதா உடனடியாக, கோவிட் வந்தா கோவிட் வந்தாக்கள் இந்த நிலைமை என்ன, கோவிட் வராத முதியவர்களை என்னென்னு நாங்கள் பாதுகாக்கிறது, அதுகளையெல்லாம் சரியாக விசாரித்து நல்ல பிளான் ஒன்று டிவலப் பண்ணி வச்சிருக்க வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போறதோ இல்லையோன்றது வந்து எங்களோட அந்தந்த நிலைமையை பொறுத்து தான் அந்த டிசிஷன் எடுக்கப்படும். அவர்கள் அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் போடல, கொண்டு போகத்தான் வேணும் அல்லது வச்சிருந்துதான் பார்க்க வேணும்ன்று அது அந்தந்த சமயத்துக்கு பொறுத்த மாதிரி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும்ன்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றது எல்லா ரெக்கமெண்டேஷன்லயும் ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன், இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அவை ஃபாலோ பண்ணினமோன்றதையும் மானிட்டர் பண்ண வேணும். இப்படி ஏதாவது தச்சமே ஒரு அவுட் பிரேக் ஏதாவது வந்தா, கோவிட் அவுட் பிரேக் ஒரு நர்சிங் ஹோம்ஸ்ல வந்தா அதை வந்து வடிவாக ஒரு இண்டிபெண்டனான ஒரு பாடி ஒன்று ஃபோம் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண வேணும். என்ன ஏன் வந்தது, என்னென்ன புது விஷயம் லேர்ன் பண்ணி நாங்கள் எப்படி நாங்கள் அவர்களை வராம தடுக்கலாம், என்னென்ன பாதுகாக்கலாம் என்று அதில் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து செய்ய வேணும். மற்றது மோனிட்டர் பண்ணி இதுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத நாங்கள் கவர்மெண்ட் மோனிட்டர் பண்ண வேணும் என்று சொல்லி சொல்லியிருக்கணும். அதெல்லாம் நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸாக தான் இருக்குது, சரியான ஆங்கிளில் தான் அவங்க எழுதியிருக்கணும். அப்போ அதை நாங்கள் இனி என்ன நடக்குது எல்லாரும் செய்கிறோமோன்னு சொல்லி மோனிட்டர் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சோஃபா நாங்கள் நியூ சவுத் வேல்ஸில் வந்து வி ஆர் டூயிங் ப்ரிட்டி வெல், அப்படியே இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த பரிந்துரைகளை நீங்கள் கூறியது போல இந்த பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஆனால் இதை முழுமையாக நடைமுறைக்கு எப்போ வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம்?
அவர்கள் ஒரு காலப்பக்கடு வைத்திருக்கிறார்கள், 1st of December இதுகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனக்கு தெரிந்தவரை எங்கட ஏரியாவில் இதுகளெல்லாம் செய்ய தொடங்கிட்டார்கள். இப்போ நர்சிங் ஹோம்ஸுக்கு ஸ்டாஃப் போய் அவர்களை ட்ரெயின் பண்ணுறது, ஒவ்வொரு நர்சிங் ஹோம்ஸ்லையும் இப்போ டெலிஹெல்த் வசதிகள் இருக்குதான்னு பார்க்கறது, அந்தந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவு தொடங்கிட்டார்கள். இப்போ ஏஜ் கேர் ஹோம்ஸின் அந்த மேனேஜ்மெண்ட் லெவல்ல என்னென்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு பர்சனலி தெரியாது. ஆனால் ஹெல்த் சர்வீஸ் வைஸ் ஆல்ரெடி அவர்கள் தொடங்கிட்டார்கள். ஆனால் எங்களுக்கு இப்போ கென்ன நர்சிங் ஹோம்ஸ் இருக்கிறபடியா இட் டேக்ஸ் டைம், என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய வேணும். ஆனால் அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்று தான் சொல்லுவேன், சரியான வழியில தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்.
மிக்க நன்றி டாக்டர் பூரணி முருகானந்தம் அவர்களே, மிக தெளிவாக விளக்கமாக கூறியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.